గారు, తురైరత్న సింగం మంత్రితుమా.
நன்றி, வணக்கம். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, 2018 வரவு செலவு திட்ட 2 மதிப்பீடு விவாதத்தில் உரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. கடந்த காலங்களில் எமது நாடு எதிர்நோக்கிய சவால்கள், பின்னடைவுகள், ஏனைய பிரச்சனைகளை மிக ஆழமாக கருத்தில் கொண்டு கௌரவ நிதியமைச்சர் அவர்களும் இராஜாங்க அமைச்சர் அவர்களும் அவரோடு சேர்ந்த கல்வி அமைச்சனுடைய உயர் அதிகாரிகளும் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள். இதற்காக நான் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்களகரமான வரவு செலவு திட்டம் என்றும் வளர்ச்சி சார் சீர்திருத்தங்கள் உள்ளடக்கிய வரவு செலவு திட்டம் என்றும் பொருளியல் நிபுணர்களால் வரவேற்கப்படும் இவ்வரவு செலவு திட்டம் எமது அனுபவமிக்க கௌரவ அமைச்சர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிகவும் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். பயன்பாடு உடையதும் தேவை கருதியும் இவ்வரவு செலவு திட்டத்தை தயாரித்த கௌரவ நிதியமைச்சர் மற்றும் இப்பணியில் ஈடுபட்ட உழைத்த அனைவரும் இதை பொறுப்புணர்ச்சியுடன் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிரதேச பிரிவுகளிலும் பசுமையான பூங்கா, நூலிலயங்களை அமைத்தல், விளையாட்டு மைதானங்களை அமைத்தல் போன்ற திட்டங்கள் இதிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பொருளாதார தளர்வுகளை துரிதகதியில் சீர்படுத்தல், தொழில் முயற்சி, சமூக உட்கட்டமைப்பு, நீல பசுமை பொருளாதாரம் சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சூழலினை தோற்றுவித்தல், உயர்கல்வி திறன்கள், ஏனைய கல்வி முயற்சிகள், விளையாட்டுத்துறை, சுகாதாரம், கிராமிய பாதை, கிராமிய பொருளாதாரம், அதிவேக நெடுஞ்சாலைகள், நகர திட்டமிடல், நல்லிணக்கம் ஆகிய பல முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியதாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவில் இப்பொழுது நாங்கள் முக்கியமாக வளர்ந்து வருகின்ற இளைஞர் ஜோதிகளுடைய அவருடைய வாழ்க்கை விடயத்தில் கவனத்தை செலுத்துகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக நான் இதை பார்க்கின்றேன். ஏனென்றால் கிராமியங்கள் தோறும் அவர்களுக்கேற்ற நல்ல பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இந்த வரவு செலவினுடைய ஒரு சாராம்சமாக இருப்பதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிராம மட்டத்திலே உள்ள விளையாட்டு மைதானங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும், பூங்காக்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும், அத்தோடு நூல் நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும், ஏனைய பொழுதுபோக்குகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று திட்டங்களை தீட்டுகின்ற நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். இது இன்று மிக முக்கியமானது. இன்று எங்களுடைய நாட்டிலே கிராமங்களை எடுத்துக்கொண்டால் பல கிராமங்களிலே விளையாட்டு மைதானங்கள் இல்லாமல், சிறந்த பொழுதுபோக்கு இல்லாமல் மாணவர்கள் இளைஞர் ஜோதிகளும் வீணாக பொழுதுபோக்குன்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சில தேவையற்ற பிரச்சனைகளை ஈடுபடுவதோடும் சிலர் குடி பழக்க வழக்கங்களுக்கும் ஈடுபடுவதை அறிய முடிகின்றது. இந்த நிலையில் நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த நிலையில் இந்த பியருக்கு விலை கொடுத்திருப்பதை என்னை பொறுத்தளவில் அது பொருத்தமில்லை என்று தான் கூற விரும்புகின்றேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பம் இன்று பத்திரிகைகள் கூட மாணவர்கள் மட்டுமில்லை மாணவிகளும் குடி பழக்கங்களில் ஈடுபடுகிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைப்படுகின்றோம். இந்த நிலையில் இதற்கு விலையை குறைத்துவிட்டால் சில வேளைகளுடைய இளைஞர் யுவதிகளை ஒரு பிழையான வழியில் இது கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் காணுகின்ற குறையாக இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நாட்டில் உள்ள 116 கலப்புகள் இனங்கண்டு அவைகள் பயன்தரும் விதமாக மாற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. அது வரவேற்கக்கூடியதொன்று. இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் 2 முக்கியமான கலப்புகள் இருக்கின்றது. ஒன்று குச்சவெளி பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற ஒரு கலப்பு, அடுத்தது தென்னவரவடி புல்மூட்டை அண்டி இருக்கின்ற ஒரு கலப்பு. இதில் குச்சவெளி பிரதேசத்தில் அமைத்திருக்கின்ற கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட கலப்பு இன்று ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய உப்பளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ரைகம் சோல் கம்பெனி என்ற ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆரம்பத்தில் அந்த மக்கள் அந்த கலப்புகளை சென்று மீன்பிடிக்க அவருடைய கடல் தொழிலை செய்து வருவாயில் பெருக்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்பட்டாலும் கூட தற்போதைய சூழ்நிலையில் அந்த தொழில் வாய்ப்பு முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 குடும்பங்கள் அந்த கலப்பை நம்பி வாழ்ந்த குடும்பங்கள் இன்று அந்த கலப்பிலே போய் தங்களுடைய வருவாயை தேட முடியாத ஒரு நிர்கதியான நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கலப்பை பொறுத்தளவிலே அந்த ரைகம் சோல் கம்பெனி ஒரு பகுதியிலே தன்னுடைய முயற்சியை செய்தாலும் அந்த மக்களை பொறுத்தளவிலே அதை நம்பி வாழ்ந்த மக்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கும் அந்த கடல் வருவாயை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதேபோன்று தென்னவரவடி புல்மூட்டை அண்டியிருக்கின்ற கொக்குழாய் கடல் கலப்பும் நல்ல வளங்களை கொண்டது. அந்த கலப்பும் இந்த தெரிவு செய்யப்பட்ட 116 கலப்புகளோடு சேர்ந்து அபிவிருத்தி செய்யப்படுவதை நாங்கள் ஒரு இந்த சபையிலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். ரெண்டாயிரத்தி 2006 நடைபெற்ற அந்த யுத்தத்தின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே மூதூர் பிரதேச செயலகத்திலே மூதூர் கிழக்கு பகுதியிலே ஆதிக்குடிகள் வாழ்ந்த ஒரு பிரதேசம். அவர்கள் நீண்ட காலமாக அந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு கிராமிய பொருளாதாரத்திலே தங்கி வாழ்ந்தவர்கள். ஒருவரை பொறுத்தளவு ஒரு 2-3 ஏக்கரை வெட்டி திருத்தி அந்த காணியிலே ஒரு சிறிய அளவு மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஏனைய எங்கிருந்த இடங்களிலே மாப்பலா தென்னை அவைகளை நட்டுவதோடு அதோடு சேன பயிற்சிகளையும் செய்து தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி வந்தவர்கள். அவர்கள் இடம்பெயர்ந்து திருவண்ணாமலைக்கும் மட்டக்களப்புக்கும் சென்று வந்த பிற்பாடு மீள்குடியேற்றமைத்தப்பட்ட பொழுது அவருடைய காணிகள் முற்றாக சுவீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 பேர்ச் காணிகள் மட்டும் வழங்கியிருக்கின்றது. அது அவர்களுடைய அந்த கிராமிய பொருளாதாரத்துக்கு செய்த பெரிய ஒரு துரோகமாக நான் அதை பார்க்கின்றேன். ஏனென்றால் 2-3 ஏக்கரில் அவர்கள் கடினமாக உழைத்து வருவாயை பெற்று தாங்களும் அதை உயர்த்து ஏனைய மக்களுக்கும் கொண்டு சென்று விற்று ஒரு அளவு வாழ்ந்த மக்கள் இன்று எந்தவித தொழிலமற்ற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இதனிருந்து ஆதிக்குடிகளுக்கு இந்த நாட்டில் காணிகள் பகிர்ந்தளிக்கும் பொழுது வயிற்றிற்கு 3-4 ஏக்கர், மேட்டு நிலத்துக்கு 1 ஏக்கர், வீடு வாசல் கிணறுகள்லாம் கட்டி கொடுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த மக்களை பொறுத்தளவிலே இங்கிருக்கின்ற மக்கள் எந்த விதமான வருவாயமற்ற நிலையில் அவர்கள் வாழுகின்றார். அவருடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் நிச்சயமாக கவனத்துக்கு எடுத்து இந்த அரசாங்கம் அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய ஏனைய கல்வி ஏனைய அபிவிருத்திகளையும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உடைய காணிகள் இன்று பலரால் சுவீகரிக்கப்படுகின்றது. வேறு வேறு தேவைகளுக்கு என்ற ரீதியிலே அவர்கள் வாழ்ந்த பூர்வீக இடங்கள் சுவீகரிக்கப்படுகின்றது. மற்றது அந்த பகுதியில் வாழ்ந்த கூடுதலான மக்கள் ஆதிக்குடிகள் அவர்களை தேன் வெட்டுவதுதான் அவருடைய தொழில். ஆனால் அவர்கள் தேன் சேகரிக்கிறதுக்காக காடுகளுக்கு போக முடியாது. அப்படியான ஒரு நிலைமை அங்கு இருக்கின்றது. அதனுடைய இந்த மக்கள் மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே வாழுகிறார்கள். இந்த மக்களுக்கு குடியிருப்பதற்குரிய போதிய வீட்டு வசதிகள் அங்கே செய்து கொடுக்கப்படவில்லை. அத்தோடு நீர் வசதியும் சில இடங்களில் செய்து கொடுக்கப்பட்டாலும் நீர் வசதி என்று இருக்கின்ற ஒரு நிலைமை அங்கு தொடர்கின்றது. இந்த மக்களுடைய வாழ்க்கை விடயத்திலேயும் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். மற்றது, இந்த வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கிலே யுத்தத்தில் ஈடுபட்ட போராளிகளுக்கு, புனர்வாழ்வு பெற்ற போராளிகளுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்து உதவிக்காக சில புனர்வாழ்வு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோன்று பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுடைய அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மக்களுடைய யுத்தத்தினால் இந்த வீடுகளை, வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு ஏனைய ஒழுங்குகள் நடைபெறுகிறது. அது வரவேற்கக்கூடியது. அதற்காக நாங்கள் அதை அரசாங்கத்துக்கு நாங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இந்த வீடு மீள்குடியேற்ற அமைச்சினாலே வழங்குகின்ற வீடுகளிலேயும் ஒரு சுற்றுநிறுவு மூலம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க ஊழியர்களுக்கு வீடு வழங்கக்கூடாது, மற்ற தனிப்பட்ட ஒருவருக்கு வீடு வழங்கக்கூடாது, ஓய்வு பெற்ற ஒருவருக்கு வீடு வழங்கக்கூடாதுன்ற அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தல இது ஒரு நீதியான, ஒரு நியாயமான ஒரு சுற்றிருப்பாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏனென்று அரச ஊழியர்களை பொறுத்தளவிலே அவர்கள் அந்த யுத்தத்தினே முற்றாக அவருடைய வீடு வாசல் உடைமைகளை இழந்தவர்கள், சில உயிரிழப்புகளையும் சந்தித்தவர்கள். அவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு இந்த குறைந்த சம்பத்திலே ஒரு வீடை கட்டுவது என்பது எதிர்பார்க்க முடியாது. அடுத்த தனியொருவர் அவரும் ஒரு சமூகத்தில் ஒரு அங்கம். அவர் தனியொருவர் இருந்தால் அவருக்கு வீடு கொடுக்காவிட்டால் அவர் மழையில் வெயிலில் நனைந்து அவர் கஷ்டப்படுவதா, வாடி கஷ்டப்படுவதா? அப்போ அவருடைய விடயத்தில் நாங்கள் சிந்திக்க வேணும். தனி ஒருவர் என்ற ரீதியில் அவர்களுக்கு இப்படியான உதவிகளை நாங்கள் மறுப்பது அது ஒரு மனித உரிமை மீறலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய இந்த சுற்றுச்சூழலை பற்றி சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மறது மலையகத்துக்கு லேண்ட் வீடுகளை வாழ்ந்த மக்கள், பல வருடங்களாக பல துன்பங்களை அனுபவித்த மக்கள், மண் சீரினால் பல வேதனைகளை அனுபவித்த மக்கள் இந்த வீடுகள் அமைத்து கொடுப்பதனால் பல நன்மையை பெற இருக்கிறார்கள். எனவே அந்த வீடுகள் அமைத்து கொடுப்பதும் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ள ஒரு நல்ல அம்சமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கிராமிய பொருளாதாரத்தை கற்று வளர்ப்பதில் கவனமாக இருக்க வேணும் என்றால் கிராமிய ராஜ்யங்கள் தான் ஒரு நகரத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு முதுகெலும்பு. ஆனால் இன்று அந்த கிராமிய பொருளாதாரத்தில் கவனம் எடுபடுவது மிக குறைவாக இருக்கின்றது. கிராமியத்தில் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தளவிலே கந்தளாயில் தயிர், இங்கே கொழும்பு கூட வருகிறது, கந்தளாய் தயிர், கொழும்பில் நல்ல மவுசு. அதேமாரி தம்பலாமத்திலிருந்தும் தயிர் வருது. ஆனால் இப்பொழுது அந்த பால் பெறுகின்ற அந்த பாலை காய்ச்சி தயிராக எடுக்கின்ற அந்த தொழில் குறைகின்றது. என்றால் அங்குள்ள மாட்டு பண்ணையாளர்கள் தங்களுடைய மாடுகளை வைத்து பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்படுற நேரத்தில் அவர்களுக்கு அந்த மாடுகளை வைத்து பராமரிக்கக்கூடிய இடங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதை விட வனப்பரிபாலன இலாகா தங்களுடைய பிரதேசத்துக்களை அந்த மாடுகளை கொண்டு வந்து விடக்கூடாது, காடுகள் அழிகிறது, அந்த காடு அவர்களுக்கு தடை போடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த பொருளாதார கிராமிய பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இதை பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கால்நடையை நம்பி மாவட்டத்தை செய்கிறார்கள். இதே போன்று இலங்கையில பாகங்களையும் இருக்கின்றது, மற்ற கிளம்பிலையும் அப்படியான இடங்கள் இருக்கின்றது. அதனுடைய இந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு அரசாங்கம் அவருடைய அந்த கால்நடையை வைத்து பராமரிப்பதற்கு உதவணும். அதுவும் எங்களுடைய நாட்டினுடைய தேசிய பொருளாதாரத்துக்கு இந்த கால்நடைகளும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இனி அவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. மருது நீர்ப்பாசன திட்டத்தை பொறுத்தளவிலே இந்த திருவண்ணாமலை ரெண்டு முக்கியமான நீர்ப்பாசன திட்டங்களை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்த காலத்திலிருந்து வலியுறுத்தி கூறுகின்றோம். ஒன்று, வெறுகல் பிரதேச திருவண்ணாமலை மாவட்டம் வெறுகல் பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய எல்லையாக இருக்கின்ற அந்த இடத்தில் வெறுகல் கங்கனுடைய மகாவலி கங்கனுடைய ஒரு கிளையாக இருக்கின்ற வெறுகல் கங்கனுடைய கல்லரிப்பு என்ற இடத்தில் ஒரு அணைக்கட்டை கட்டி அந்த நீரை ஈச்சலம்பத்தை பிரதேசத்துக்கு பாய்ச்ச வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கின்றோம். அதேபோல் அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டுமில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கதிரவள்ளி பிரதேசத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஏக்கருக்கு நீர் பாய்ச்சக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பக்கமும் இரண்டு போக வயல்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். மறது அந்த மக்களுடைய ஒரு இன்னொரு பெரிய பாரிய பிரச்சனை அந்த வெறுகங்கையிலிருந்து வருகின்ற ஒரு கிளையினூடாக இந்த மழை காலங்களில் அதை சொல்கிறது நாதன் ஓடை என்று இந்த மழை காலங்கள் இந்த ஓடை ஊடாக வர்ற நேரத்தில் அது ஒரு பாரிய அனர்த்தங்கள் இந்த பிரியத்தில் ஏற்படுத்துகின்றது. செய்த பயிர்கள் ஆடு மாடுகள் அடித்து கொண்டு போகிறது, வீடுகள் உடைக்கின்றது, சில உயிர் ஆபத்துகள் கூட ஏற்படுகின்ற நிலைமை அங்கே இருக்கின்றது. ஆனால் அந்த நாதன் ஓடைக்கு வெறுகல் கங்கையிலே இருக்கின்றது நாதன் ஓடைக்கு ஒரு அணைக்கட்டு அது அந்த கங்கை தண்ணீர் அந்த பிரதேசத்துக்குள்ளே புக முடியாத அளவுக்கு ஒரு அணைக்கட்டை கட்டப்படி ஒரு உயரத்திடமும் அங்கே இருக்கின்றது. இதே போல் குச்சவடியிலேயும் பேராறு அணைக்கட்டு இருக்கின்றது. அந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் அந்த பிரதேசத்தில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இந்த வரவு செலவு திட்டம் ஒரு நன்மை அளிக்க வேண்டுமா இருந்தால் இதை செயல்படுத்துவதில்தான் அரசாங்கத்தினுடைய அந்த குறிக்கோள் இருக்கின்றது. இதை ஒழுங்காக செயல்படுத்தாவிட்டால் இந்த வரவு செலவத்தில் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அதனுடைய இதை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் மிகவும் கண்ணுங்கிறதாக இருக்க வேணும். அதே செயல்படுத்துகிற அதிகாரிகளும் இதை பொறுப்புணர்வோடு செயல்படுத்த வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. கௌரவ் சந்திம கமகை மந்திரித்துமா
மந்திரிதுமணி அப்பராட்டி ஆர்த்திக கவன் மகை மூலிக வடாத்ம விசுவாசிகளாகி தரிசிக்க வண்ணே மகாபெங்கோர் நமது பௌகிய பாலன காலே சமார பெங்குலாரின் ஹிட்டப்பு பாலனே சத்ருகரன்னட மகாபெங்கு வார்த்தா பவா வினாஸ்கர்லா வியாஜ மகாபெங்கு வார்த்தா ஹேதுவா ஏ அனுவ மகாபெங்கு கிரைத்து விச்ச விசுவாசியாத் பௌகிய காலே பங்கு விளாதிபுரி பசுகிய தினக லோகபெங்குவே நிகுத்கல் அர்த்த வார்ஷிக வார்த்தாவோட அனுவ ததாஸ்தாதே வருஷந்த மிராட ஆர்த்திக வர்த்தன வேக சியட ஹத்ராஜாச மயாக் போன பாவ பிரகாஷ் பத்கல்லா தீரம் அப்படி இந்த வினாடி கீபகடி இது செல்ல ராஜராட்டிங் பி வச்ச அப்பே மந்தியுமே பொலன்னாருவே கதாவக்கரா எதுமகின எதுமா தண்ணி நேமாங்கி தண்ணி மேவன கூட போகிற சந்தா சிலும லபாதீம சந்தா சிலும அவசியம் வார்த்தை சகாஸ்கல்லா தீரம் வேணும் கூட பித்தரவி பேதாதமியும் பாவத்தினோம் பனிருக்கு பீஜ லப பேதா தீலா தீனோம் சாணாதார வசேன் ருப்பியா பந்தா காணி தீலா தீனோ அழகிலோ பாக் நிமையை அப்படின்னு ருப்பியா பந்தா காணித்தமாய் தூண்ணி ஏ வகையமா வக வக ஹானி சந்தா பௌகிய காலே விவித ஹேது ஏ வகையமா நியகிந்த வச்சு வக ஹானி சந்தா வந்தி முதல் இவ்வளோ தீனோம் ஏ வகையமா எதுமா விஸ்வவித்யாலயங்களை கத்தக்கறா எதுவும் மதக்கறானோனே நூற பேராதின விஸ்வவித்யாலய நிர்மாணியுனே டிஎஸ்என் அகமதிமாக அகமதி காலப்பட செய்து தூள் எவகையுமே கொழம்பு வராய் எதுவும் வராவல்கனை கத்தாக்கிறோம் கொழம்பு வராய பூர்ண நவீகரணையாக வேலை அதை பார்த்து ஜாத்தியாந்திர மட்டும் வராய்பாடு பார்த்துன்னே ஜியா ஜாதி மத்தியமாக காலில் அழுத்தத்து மத் முதலி மத்தியமாக நாயகத்தியந்தமாக கட்டு சித்தோன்னு மே சம்பந்தே முலசுன மந்திரி மாட்ட கியன்னது என்ன நொதன்னதே கண்ட கியன்ன கியாமல் தமங்க நொதன்னாவோ வடுபுற கபி போயிடும் எங்கதான் விளாத்தியும் இங்கிலீஷா உங்கள் கணக்காட்டு வேணும் என் மந்திரிமா கருப்பு கதாவை சம்பந்தி கொப்பமான அபியோக பௌகே கால ஆவத் ராஜபக்ஷ பாலனைக்கிட்ட வட அப்படியே படுமையில் அடுக்கிற நக்கியால் எப்படணும் ஏ மெகதி பொல்கன விசேஷங்கியான்னு ஹொரும்பேராகன்னு லெசட்ட தெவியான் இதிரிய பொல்காசில் கண்ணலவுக்கிரியுமா நிசா தெவியான் கோப வேலா பொல்ரகன தேவாலவள்கிட்டேன பொல் ஹொருங் நத்தரகிரிமட்ட தமாய் மேவனோட பொல்மையில் இயல் நகலது என்ன இங்கிலீஷா தேங்க பொல்மிலே பொல்லறங்க என்னவே பொல்காலங்க மாதிரி கை காலம் உரகாங்க இல்லை உரகாங்க இல்லை பொல்கடி அரங்கின விதைவாழ்ட்டு பொல்கீழ பொல்காலகினோ பனைமாவா ரக்ஷகரண்டிகள் எங்கிட்ட ஒபதுமா கட்டவாக நின்று ஒபதுமா காலம் எங்கள் வகை கால ஒபதுமா வந்துட மத கதியாக என்ன ஒபதுமா உரகாங்க இருப்போம் இந்த மாதிரி தெவிய கோப்பம் இல்லை හොරගංගල පොල් ගන්න කියපු ගින්දා තමයි දෙවියෝ කෝප වෙලාද පොල් මිල ඉල කියලා තියෙන්නේ. හොඳ මතක තියාගන්න. අමතක කරන්න එපා. ඒ වගේම හිටිය ආර්ථික විශේෂඥයෙක් පැත්ත මාරු කරන ආර්ථික විශේෂඥ බන්දුල මහත්තයා එතුමා එදා කිව්වා සක්කරයාගේ පුතා වයිමඩවත් දැක වැඩි මිල අඩු කරන්න. අපි සක්කරයාත් තනිකගුණෙන් දැනගස්සලා ඒ තනිකගුණ හිටවලා වයිමෝ දැනගස්සලා බඩු මිල අඩු කරලා පෙන්නලා තියෙනවා. ඒකෙන්ද ඒක තොන්තර බලා ගන්න. ඒ නිසා ඔබතුමාලා විවිධ චාරක විතර්ක ගෙනාවට ඔබතුමාලා තර්ක විතර්ක ගෙනලා ඔප්පු කරන්න බෑ. ඒ වගේම විශේෂයෙන් මම කියන්න ඕනේ පෞගේ කාලේ පාලන කාලේ බොවිට ඉදිරිපත් වුණේ මැතිවරණ ඉලකරක තාවයක්. එවන් ජනතාව රාජ්‍යම සඳහා සහන ලබලා දීලා ඒක පුලිස්සරම දඩෝලා ඡන්දෙන් පස්සේ නැවත බඩු මිල වැඩි වීම තමයි උනේ. අපි මම පැහැදිලිව කියන්න ඕනේ අපි මැතිවරණෙන් පස්සේ තමයි බඩු මිල අඩු කරලා තියෙන්නේ. ඒ කාලේ ඩීසල් භූමිතෙල් පෙට්‍රෝල් ඒ වගේම ගෑස් අලසීනි පරිප්පු කිරිපිටි වගේ භාණ්ඩ තමයි ඒ විචූර්ණ සඳහා යොදාගත්තේ. නමුත් අද මේ ගරු සභාවට ලබා දීලා තියෙන්නේ අලසීනි පරිප්පු ගැන කතා කරන අයවැයක් නෙමෙයි. මේක නීල ආර්ථිකයක් ගැන කතා කරන අයවැයක්. අපි සමෘද්ධ ආශ්‍රිත සියලුම ක්‍රියාකාරකම් වල සිටම පූර්ණ ආර්ථික විපවත්තයන් එකතු කර සමස්ත වර්ධන ක්‍රමෝපකරණ සහ පරිසරාත්මක ත්‍රිසාර ක්‍රමෝපකරණ මත පදනම්ව සමස්ත වර්ධන ක්‍රමෝපකරණ යොමු වෙද්දී ඒකාබද්ධ කියනවා ඒකාබද්ධ කොන් කරත්ෙන් යන්න කතා කරනවා. ඒ ඒකාබද්ධෙන් බයිසිකලෙන් යන්න කතා කරනවා. මේගොල්ලොන්ට මේ අයව ගැන තේරෙන්නේ නැහැ. ඒ අය හැබැයි ඒකට හොඳට තේරෙනවා ගල් අරකුමිල රුපියල් 50කින් 80කින් වැඩි වෙච්ච එක. ඒගොල්ලෝ ඒක ගැන හොඳට කතා කරනවා. ඒ අය රැස්වීම වලට සෙනඟ කියන ගල් අරකු පොවල දැන් ගල් අරකුමිල වැඩි වුණාන් පස්සේ රැස්වීම වලට සෙනඟ කියන්නේ විදියක් නැහැ. ඒකින්ද ගෑ ගන්නවා ගල් අරකුමිල වැඩි කියලා. ඒ වගේම පෞගේ දවස්වල අන්රාධපුර රැස්වීමක් තිබුණා. ඒක නම් හොඳ ගල් අරකු දෙක බෙදලා තිබුණා. ඒ නිසා මෙව තමන් විසින් අධිකන නානේ වගේල විශේෂයෙන්ම කියනවා. පෞගේ දවස්වල ගම්මන්පල මැතිතුමා වියවදිත කිව්වේ මේ කසිප්පු මිලා කසිප්පු කසිප්පු ව්‍යාප්තිම නවත්තන්න බෑ බියර් වල මිල අඩු කළා කියලා. එතුමා කියන තර්කේ හරි මම පිළිගන්නවා. ඔය එතුමන්ලාගේ කතා ඔය එතුමගේ විකාර කතා අහගෙන ඉන්න බෑ බියර් බිල මිනිස්සුන්ට. කසිප්පුම තමයි ගහන්න ඕනේ. කසිප්පු හොඳට බීලා ටැප් වෙන්න ගාලාවිල්ලා තමයි ගුණ ඔය අපේ ගම්මන්පල මාත්‍යලේ කතා අහගෙන ඉන්න ඕනේ. ඒ නිසා ඒ කටයුත්ත අද එවිද සිද්ධ වෙමින් පවතිනවා. ගරු මුලාසුන්ගේ මන්ත්‍රීතුමනි ගොවියන්ගේ වගා හානි සඳහා රක්ෂණ ක්‍රමයක් ක්‍රියාත්මක කිරීමට රුපියල් බිලියන 3ක මුදලක් වෙන් කිරීම ගැන මම සතුට පළ කරනවා. විශේෂයෙන්ම අද ගොවිජාත මුදල් විශාලතම ගැටලුව තමයි වන සතුන්ගේ වගා හානි පැමිණීම. අලින් රිලව් මොන්රුන් වගේ මේ සතුන්ගෙන් වෙන හානිය විශාලයි. ඒ නිසා මම යෝජනා කරනවා වගාවන්ට ස්වභාවික විපත් වලින් වන හානියට අමතරව මනසතුන් විශේෂයෙන් අලින්ගෙන් වන හානි සඳහා ගොවින්ට මන්දි කරන ක්‍රමයක් හදන්න ඕනේ කියලා. ජනතාවට වන හිංසා වලින් අලරගේ ගනින වගේම අලින්ට ජනතාව ගැන හිංසා සම්බන්ධිනුත් වගකීම මේ ආණ්ඩුවට තියෙනවා. ඒ වගේම කුඩා මධ්‍යම පරිමාණ වැව්වල රොම්මඩ උතුරුමැද පළාතේ ඉවත් කිරීමට මේ අයවැය මුදල් වෙන් කිරීම ගැන මම සතුටු වෙනවා. වැව්වල ජලය අඩු වෙන කාලේ මේ වැව්වවට ජීවත් වෙන ජනතාව ඒ කාලේ ගඩොල් කැපීමේ කර්මාන්තයේදී ආර්ථික ශක්තිමත් කරගත්තා. හැබැයි පසු කාලවලදී මේ ගඩොල් කැපීම සම්බන්ධයෙන් ඇතිවෙච්ච විරුද්ධ අරුපුත නිසා අද ඒ කටයුත්ත තහනම් කළ තිබුණත් මම යෝජනා කරනවා ඉදිරියේදීවත් නියම් කාලයේදී වැව්වලින් ගඩොල් කැපීමට අවස්ථාව දුන්නොත් ඒ වගේම වැව්වලින් ගොවැව්වල ගොඩ වෙලා තියෙන වැලි ඉවත් කර ගැනීමේ කර්මාන්තයට අවසර දුන්නොත් ඉදිරියේදී නියම් කාලයට ජනතාවගේ ආර්ථිකය ශක්තිමත් කරගන්න හොඳ රුකුලක් වෙනවා කියලා. මුලාසුනුරුල මන්ත්‍රීතුමනි අද අපේ රටේ වැඩිහිටි ජනතාව ඉතා ශීක්‍රයෙන් වැඩි වීම පවතිනවා. බුද්ධ දර්ශනයට අනුව අපේ ජීවත් වෙන බෞද්ධරකින් රටක් විදියට අපේ යුතුකම තමයි වැඩිහිටි පරම්පරාව හොඳින් රැක බලා ගැනීම. ඔවුන්ට අවශ්‍ය විශ්‍රාම වැටු වැඩිහිටි දීමන සෞඛ්‍ය පාසුකම් සමාජ ආරක්ෂණය සඳහා අපේ ආර්ථිකය හා රාජ්‍ය අයවැය සූදානම් වීම අත්‍යවශ්‍ය. එනිසා මම යෝජනා කරනවා වැඩිහිටි සුරක්ෂිතතාවය වෙනුවෙන් යම් බද්දක් හෝ පනවා ඒ මුදලින් වැඩිහිටි පරම්පරාව රැක බලා ගැනීම කළ යුතුයි කියලා කාලෝචිත බව. ඒ වගේම මුලසුනට මන්ත්‍රීතුමනි මම යෝජනා කරනවා ඉදිරියේදී සංවර්ධන වීමට නියමිත අනුරාධපුර ගලේවල මාර්ගයේ සංවර්ධන කටයුතු සමගාමීව புராவித்யா டிபார்ட்மெண்ட் ஜாயிதி பூமியாக போன ஆந்திரா பிரதேஷ் டிஸ்ட்ரிக்கே பலாகல பிராதேசிக பலவதி பிரதேஷ் மனம் பெருகம் பிடி சீகிரிய
சமான
பக்மி அக்ஷர் சகித உடையரால இன்ன என கல்லின சன்ரட்சண கிரிமின கவசம் கடுத்து கடை விதிக்கல இவாக்கி அவசான வசன் நமக்கு என்னோனே மே அயவாய கதாவித அப்படி தக்கே பில்லியன கணங்களின் அப்படி மீ அயவாய்கன கதா கரத்தி பந்தல் குரோதத்தை மாத்தாடுது ஒரு ரூபாய் பந்தாக பிரச்சனையா ஏவாகேமா அனுநத்தி மாத்தாத ரூபாய் விசக பிரச்சனையா எனிசா பில்லியன துந்தாஸ் நம்ம சௌசன கதாக்க நாயவேதி மே ரூபாய் விசே சா ரூபாய் பந்தாய பிரச்சனை நொசகாரி யுதி எனிசா மமகினோ மே மங்களகே மங்களவே வகேம அதிவிஷ்ட வாக்கிய பிரகாஷ் மண்ணி நோய்ஸ்ரீ
ஓம் ஸ்தூதி மந்திரிதுமா கரு கஜதீர மந்திரிதுமா
கரு சபாபத்துமணி மிம அயவே தத்த ஏவகேம வாக்கிய சா மே ரசவத் யோஜனா கேட்டு மம கதா கரன்னு விலாவகன்னு நே மம மே அயவேதிஹா வினத் பிரவேசகிம் பலன் தம்மி முதல்லமத்துமா அயவே திரிபத்கன் விழாவே இத்துமாக்கி அயவே கதாவே அப்பட நிரீக்ஷண கீப்பையாக தகின்னு திபுரா ஏகக்தமாய் ஏ அயவய மீ சாம்பிரதாயுகூலவ வினத வகே திபியுத்து கோலீய ஆர்த்திகே பிலிபந்த விக்கிரஹயக் மேகத்துலி திபுரினே ஏவகேம ஜாதிக வசே தேசிய ஆர்த்திக விஸ்லேஷணையாக மீ அயவே திபுனினே ஏ இத்திஹாச ஒக்கம் பெத்தகின் தியலா இத்துமாமே யகபாலன ஆண்டுவேத் திதாஸ் பஹலவே திதாஸ் தாசே திதாஸ் தாஹத்தே அயவய யோஜனாவல பிரகத்திய ஏவ ஏவ ஏ அயவய சம்பந்திங் ஜாதிக வசியங் எத்தியோ வர்தனையன்னோ பசுபேம்கேன கிசிந்து விக்கிரஹயாக விமர்சனையாக நெத்துவத்தமாய் மே அயவை திரிபத் கிருவே மம கியன கெமதி மே இத்துமாம கியன விதியட்டு மங்கள சமரவீர மெத்துமா மே அயவை திரிபத் கராத் மே அயவை பதனம் இத்துமா கியனோ ரணில் கி ரணில் அகபத்தி துமாகி திதாஸ் விசிபஹே தக்மஹா உபாயமார்கிய அணுவ தமாய் மே அயவை சரஹர கினி அன்னு கியலா ஏக முதல்ல மத்துமாம கியனோ மம கியன் கெமதி மே அயவை அம் சாதனிய யோஜனா தீரபவ எத்த நமோ தீட்டபட பயங்கர ஏவ மே அயவை அத்துலே தீயணும் பயங்கர ஏவ முழு அயவே கதாம குடநெகுவி மேக ஹரே கத்தாம மே ரட்டம் நயகுலக ஹிரவேலா மே நயகுலே வகு உத்தரக்காரியாத் மஹிந்த ராஜபக்ஷ ஏ நய குலிங் கெலவென்னு தரன உற்சாகையாக தமாய் அயவை கியனக தமாய் கியான் கியே மம கியான் கெமதி மே மே நயவுகுல கியனக மேக அலுத்தையாக நிமை சபாபத்துமணி மே நயவுகுல ஏகேக லொக்கு பிரபவை அக்தியனும் மேக அதையாப்புக்காக நிமை அப்படி தன்னோ எக்கதாஸ் நம்பசே ஹெத்தாட்டி நவலிபரல் ஆர்த்திக பிரதிபத்திய கிரியான்மக் கிரியமே பிரதிவிபாக்கியக்கின் தமாய் மே ரட்ட சம்பூர்ண நாயகுலட்ட ஹிரவுடே ஏ இத்திஹாசே நிசா மே அப்பிவ அப்பிப்பமனக் நிமை நவலிபரல் ஆர்த்திக பிரதிபத்திய கிரியாத்மக சியலு ரட்டவால் மே தத்துவேட்ட மூணு தீல தீனோ எஹி நிஷேதாத்மக பிரதிபலையாக்தமாய் அப்பி அது மூணு தின நய பிரஸ்டு மேகட்ட பலப்பாப்பு அடி சாதகே தமாய் தேங்க அப்பி அப்பி கௌரு இத்திஹாசிய ஆர்த்திகே விஷ் இத்திஹாசியகன விக்கிரக கண்ண கொட்ட அப்பி தக்கபுதே அக்தமாய் எக்கதாஸ் நமசிய ஹெத்தாத்த வர கொட்ட அப்பே ராஜ ஆதாயம வேடி அப்பி தல தேசிய நிஷ்பாதத்தை பிரதிசத்தை அக்கிட்ட கத்தோத் சியட்ட ஹத்தாய் திதாஸ் பஹலோ வன விட்டு தல தேசிய நிஷ்பாதித்தே பிரதிசத்தியாக்கு தியேட்டர் சீட்டு தகையிட்ட மேக அடுவேணும் ඒ අඩුවීමත් සමග ඇතිවන ප්‍රතිඵල අහිතකර ප්‍රතිඵල රාශියක් තියෙනු. එකක්තම අයවැය පරතරය පුරුල්වීම. අයවැය හිඟය පරතරයක් ඇතිවුණා මේ හිඟය පියවන්න ණය ගැනීමට අවශ්‍ය වෙනු. ඒ ණය ගෙවන්න බැරි වුණාම නැවත නැවත ණය ගන්න. මේක තමයි මේ රටේ අපි ඉතිහාසයේ පුරාම දැකපු අත්දැකපු ඒ ණය ක්‍රියාවලියේ ස්වરૂපේ. අපි කියන්න කැමති මේ නිසා අපි අපේ පක්ෂය ගිය රජයේ කාලෙත් අපි තිබුණු අපේ මතයක් අපි ඉදිරියට ගෙනව අපි පැහැදිලිව කිව්වා. ආණ්ඩුව තුළ ඉඳගෙනත් අපි අවධාරණයෙන් මිල්ලා හිටියේ රාජ්‍ය ආදායම වැඩි කරන්නේ නැත්තම් අපි මේ ණයගුලට අහු වෙනවයි කියලා. රාජ්‍ය ආදායම වැඩි කිරීම කර ගැනීම තුල විතරයි අපිට මේ ණයගුලෙන් ගැලවෙන්න පුළුවන්. එය වසර 40ක නව ලිබරල් ආර්ථිකයේ ප්‍රතිඵල. බොහෝද අපේ රට වසර 40ක් ඒ නව ලිබරල් ආර්ථික ප්‍රතිපත්ති යටතේ තමයි ඉස්සරහට ගියේ. අපේ රට මම කියන්න ඕන දැන් අද ඇමරිකාවේ ජනාධිපතිවරයා අත වශයෙන්ම අනු ණයගුලට හවු කරපු මිනිහා. එයන් මේ ණයගුලට හවු වෙලා ඉන්නේ. ඒක නිසා තමයි ට්‍රම්ප් අද ගෝලීය කරරින් ඉවත් වෙන්න හදන්නේ. ආර්ථික ජාතිකත්වයක් ගැන කතා කරන්නේ එයත් මේ ණයගුලට හවු වෙච්ච නිසා. ඒ නිසා මම පැහැදිලිව කියන්න ඕන මේ ආණ්ඩුවට අපි ඉල්ලා සිටියේ මේ ජාතික ආදායම වැඩි කරන්න නම් ඍජු 90% ඍජු බදු වැඩි කරලා වක්‍ර බදු 120% දක්වා ප්‍රතිශතයකට ගේන්න කියලා. නමුත් ඒක ඇත්ත වශයෙන්ම ඉටුුනේ නැහැ. ඒ කලින් හිට මුදල් නැමතිවරයත් ඒ ගැන සැලකිල්ලක් දැක්වුවේ නැහැ. අද වර්තමාන තත්ත්වයේ දිහා අරගෙන බැලුවමත් මේ අයවැයෙන් වක්‍රබදු අනුපාතයේ 81.6යි ඍජුබදු 18.4යි. ඒ නිසා එන්න එන්න වක්‍රබදු වැඩි කරනවා ඍජුබදු අඩු කරනවා. ඉතින් ජාතික ආදායම ශක්තිමත් වෙන්නේ නැහැ. මොකද නිෂ්පාදන ආර්ථිකයක් අපනයන ආර්ථිකයකුත් නැති රටවල්වල ජාතික ආදායම ශක්තිමත් කරන්නේ නැතුව අපිට මේකට මූණ දෙන්න පුළුවන්කමක් නැහැ. මම කියන්න ඕන නමුත් මංගල සබරීරමතුමා කියනවා මේ වර්තමාන මුදල් ලැබතුමා තව අවුරුදු 3කින් අපි මේක 60-40 ප්‍රතිශතයට ගේනවායි කියලා. අපිට ඒක ඒ ගේන්නේ කොහොමද කියන එක මේ ඉතිහාස ක්‍රියාමාර්ගයත් එක්ක ඇත්ත වශයෙන්ම පැහැදිලි නැහැ. අපිට ඒක කිසිසේත්ම බලාපොරොත්තු වෙන්න පුළුවන් කමක් නැහැ. වුන් ඒ උත්සාහ ගන්නව ඇත්තේ ඇත්ත වශයෙන් බදු ආදායම වැඩි කර ගැනීමට වඩා ජාතික සම්පත් විදේශ වශයෙන් විදේශීය ප්‍රාග්ධන හිමියන්ට අවශ්‍ය වන විදියට හසුරවන්න ඉඩ දීලා ඒ ලබා ගන්නා ආදායම තුළින් ආර්ථිකේ ශක්තිමත් කරන්න වෙන්නට ඕන. එනිසා අපි ඉල්ලා සිටින මේ වෙලාවෙත් මේ බදු ප්‍රතිපත්තිය වෙනසක් වෙන්න ඕන. එය 65-35 දක්වාවත් ගේන්න ඕන. රටේ තත්ත්වය ඉස්සරහට පවත්වාගෙන යන්න. එනිසා ගරු සභාපතිතුමනි මේක බදු කියලා කිව්වම බය වෙනවා. බදු කියලා කිව්වහම අත වශයෙන්ම බදු වලින් රාජ්‍ය ආදායම වැඩි වෙනව විතරක් නෙමෙයි මේ සමතාවයක් ඇති වෙනු. ඇති අයගෙන් බදු ගත්තහම ඒක ඒ ඒ ඒ ඒකේ වක්‍ර ප්‍රතිඵලයක් තියෙනවා. ඇතිනදී පරතරය ආවම වෙනව පටු වෙනව. ඒ ගැනත් අපි සැලකිල්ලක් දක්වලා ක්‍රියා කිරීම මම හිතන්නේ මේ වගේ ආර්ථික අයවැයකදී සැලකිය යුතු කරුණක්. මම
ඊළඟට
විනාඩියක් දෙකක් දෙනවා ඉක්මන් කරනවා. ඊළඟට මෙම අයවැය තිබෙන අනිත් නිෂේධාත්මක බරපතලම කාරණේ තමයි මූල්‍ය ක්ෂේත්‍රයේ මුළුමනින්ම ලිහිල්කරණයට ලක් කරලා තියෙනවා. ඒක ඉතාම සූක්ෂම භයානක වැඩපිළිවෙලක්. ඒ ගැන කාගේවත් අවධානයට යොමු වුණේ නැහැ. මේ නව ලිබරල් ආර්ථික ප්‍රතිපත්තියේ පහුගිය 40 වසර තුර ඉටු කරන්න බැරි වුණ දේ දැන් මංගල සමරේරාමතුමා ලව්ව ඉටු කරන්න යනවා. මේකේ අරමුණ මූල්‍ය ශේෂ්ඨයට වැදිහත් වීමෘතිපු රාජ්‍ය බලය හීන කිරීමේ උත්සාහය. මොකද්ද පොදු ජනතාව ආරක්ෂා කිරීමට රාජ්‍ය සතුව තිබුණු එකම සහතිකේ රාජ්‍ය බැංකු තුන. ඒ කියන්නේ මහජන බැංකුවයි ලංකා බැංකුවයි. ඒවගේම අනි පැත්තෙන් අපේ EPF අරමුදලයි ETF අරමුදලයි මේ ආණ්ඩුව බලයට ආපු දවසේදලා උත්සාහ කරේ මේ මූල් ශේෂත්‍රයේ පෞද්ගලික ප්‍රාග්ධන හිමියන්ට විවෘත කර දෙන්න. මේ අර බැඳුම් කර සිද්ධියේ මේ එක ලක්ෂණයක්. හැබැයි අපි බැඳුම් කර සිද්ධියේදී දැක්කේ හොරකම වංචාව ගැන මතුපිටින් විතරයි. නෑ මේක තුල තිබුණේ ඒ මූල්‍ය දේශීය මූල්‍ය අපේ සම්පත් ප්‍රාග්ධන හිමියන් අතර පත් කිරීමේ ඒ භයානක සැලැස්ම තමයි මේක ඇතුලේ තිබුණේ. ඒසාකරු සභාපතිතුමනි මේ රාජ්‍ය බැංකු අද පෞද්ගලීකරණය කර ගෙනියන්න හදන උත්සාහය මොකද්ද? අද ලංකා බැංකුවයි මහජන බැංකුවයි ඒ ගනුදෙනුකරුවන්ට සහ ඇත්ත වශයෙන්ම බැංකුවේ ආයෝජකයන්ට බැංකුවේ තැන්පත්කරුවන්ට පුද්ගලීකරණය කරන එක කොටස් මිලදී ගන්න සකස් කරන වැඩපිළිවෙලක් ආරම්භයක් හැටියට ක්‍රියාත්මක කරන්න යන
දැන් අවසන්
කරන එක නිසා මේක තුළ මේ උත්සාහයක් ගත්තොත් මේ වගේ රාජ්‍ය බැංකු පෞද්ගලීකරණය කරන්න මූල්‍ය ශේෂ්ඨට දොරවල් විවෘත කරන්න ඒක භයානක ප්‍රතිඵල දෙන එකක්.
හොඳයි
මම මේ රටේ වැඩ කරන පද්ධතිය ඒකට අවස්ථාව තියන්න දෙතිය කියන එක මේ අවස්ථාවේදී මම මතක් කරන්න කැමතියි. අවසාන වශයෙන් එක කරුණක් මට කියන්න ඉඩ දෙන්න. දැන් අපි පහුගිය කාලේ අපි දැකපු දෙයක් තමයි NTB බැංකුවයි DFCC බැංකු දෙකම පෞද්ගලීකරණය කරා. දැන් මේ ගෝලීය ආර්ථික අභියෝගයන් හමුවේ ඇත්ත වශයෙන්ම මේ බැංකු ජනතාවගේ අරමුදල් වලින් ගොඩනගාපු බැංකු මෙහෙම ලිහිල්කරණය කළා විදේශීය ප්‍රාග්ධනයන්ට ජාතික වශයෙන් ඇත්ත වශයෙන්ම මේවට ඕන විදියට මූල්‍ය හැසිරීම කරන්න ඉඩ ලබා දුන්නොත්
හොඳයි. දැන් අවසන් කරන්න.
හැකි ප්‍රතිඵල ගරු සභාපතිතුමනි වඩා භයානක වන්නේ
ඔතනින් ඉවර කරන්න.
මේ උපාය මාර්ගික රෝණ ව්‍යාපාර වලට අපේ බැදියාව ලිහිල් කරනු ඇත කියන තේමාව යටතේ අපේ වැදගත් ජාතික සම්පත් රසක් ඇත්ත වශයෙන්ම විදේශ ආයෝජක දේශීය ආයෝජකයන්ගෙන් ගලවලා විදේශික ආයෝජකයන්ට ලබා දෙන්න හදන ක්‍රියාවලිය වඩා ශක්තිමත් කිරීම එක.
හොඳයි බොහොම ස්තුතියි.
කරුණ දෙකක් මෙන්න කලිනුත් මේ ඇත්ත වශයෙන්ම මේ සභාවේ කියවුණ අර හතරවෙනි මහල්ට මහල්
දැන් වෙලාව ගල වෙලාව ගත කළා.
හතරවෙනි මහල් දක්වා
කොටස් මාර්ක කරන්න
මෙලදී ගන්න නුදුන්නු පහුගිය ඉතිහාසයේ ඒ තත්ත්වය වඩා ලිහිල් කිරීමත් අනිත් පැත්තේ නාවුකකරණයේදී
හොඳයි
මුළුමනින්ම විදේශික ව්‍යාපාරිකයන්ට ඕන විදියට ඒවා හසුරවන්න ප්‍රාග්ධන ආයෝජනය කරන්න ඉඩසලසා
දීම
වැනි ජාතික අනතුරුදායක තත්ත්වයන්ට වඩාත් රට ගොදුරු කරන්න පුළුවන්.
හොඳයි හලීම් මැමිතුමා ඊළඟට.
මුලසන ඔබ වන ගරු මන්ත්‍රමනි අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ස්තුතිවන්ත වෙනවා. මේ රජී තුන්වැනි අයවැය යෝජනාවලිය නීල හරිත පරිසර හිතකාමී අයවැයක් හැටියට හඳුන්වා දීම සමඟ විශේෂයෙන්ම රජයේ ආර්ථික අපේක්ෂා දැක්ම හා සමගාමී යන ආර්ථික වැඩපිළිවෙළක් ඉදිරිපත් කිරීමක් හැටියටයි මම දකින්නේ. රටක් දියුණුවීමට නම් අනාගත දැක්මක් හිතා වැදගත්. රටේ ආර්ථිකයේ ඉදිරියට මෙහෙවන්නේ මේ ආකාරයට බව විශ්වාසයක් අයවැය මේ අයවැයෙන් ගොඩනගා තිබෙනවා. රටේ දීර්ඝකාලීන සංවර්ධනයේ ආයෝජනයක් හැටියට ඉලක්ක කොටදී මෙවර අයවැයෙන් රජයේ ආදායමට වඩා පුනරාවර්තන වීදම අඩු කරන්නට ඉලක්ක කොට තිබෙනවා. රජයේ මුළු ආදායම බිලියන 2326යි. පුනරාවර්තන වියදම මිලියන 2250යි. ඒ අනුව අපේ ආදායමට පුළුවන් වී තිබුණා පුනරාවර්තන වියදම ටිකක්වත් ගෙවන්නට. එය විශාල ජයග්‍රහණ හැටියට මම දකින්. පසුගිය කාලවල අපේ රටේ රාජ්‍ය ආදායම් සේවක පරිනඩි පොහොර සමෘද්ධි පොලිගැවීම් ඇතුළු පුනරාවර්තන වියදම් පවා දැරීමට නැති තත්ත්වයයි මේ රට තිබුණේ. පරිනඩි ගෙවන්නටත් ආදායමක් නැතිනම් අනාගත සංවර්ධන වලට මුදල් කොහින්ද හොයන්නේ කියන පැනය රට ඉදිරියේ තිබිච්ච බව අපි හැමෝම දන්නවා. එනමුත් මෙවර අයවැය තුලින් ගරු මුදල් ඇමතිතුමා ආර්ථිකය හරි දිශාවට යොමු කිරීම සඳහා ඉතා වැදගත් යෝජනා ගණනාවක්ම ඉදිරිපත් කර තිබෙනවා. ඒ පමණක් නොව හැම ශේෂ්ත්‍රෙම හැම පළාතයක් වගේම ආවරණය වන පරිදි මෙම අයවැය සකස් කර දීම ඉතාමත්ම ප්‍රශංසනීය. ඒ වගේම විදුලි බලයෙන් දුවන වාහනය සඳහා මන ආනයන බදු ආම වශයෙන් ලක්ෂ 10කින් අඩු කිරීමට විදුලි ත්‍රිරෝද රථ සහ විදුලි බස් රථ සඳහා ආනයන බදු අඩු කිරීමත් කාබන් බද්දක් හඳුවා දීමත් ලංගමට විදුලි බලයෙන් ධාවනය වෙන බස් රථ 50ක් ලබා දීමත් මේ සම්බන්ධයෙන් ඉදිරිපත් කළ වැදගත් යෝජනා කිහිපයක් බව මම පෙන්වා දෙන්නට කැමැති. මේ මගින් වාහන ප්‍රතිපත්තිය පරිසර හිතකාමී එකක් බවට පත් කිරීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. මීට අමතරව පරිසර හිතකාමී කෘෂිකර්ම ප්‍රතිපත්තියක්ද සකස් කිරීමට යෝජනා කර තිබෙනවා. භෝග වර්ග 6ක් සඳහා අක්කරයට රුපියල් 40,000ක් රක්ෂණ ආවරණයක් ලබා දීමටත් මේ අය තුළින් යෝජිත වී තිබෙනවා. ග්‍රාමීය මාර්ග සංවර්ධන සඳහා මිලියන් 4,000ක් මධ්‍යම අධිවේගී මාර්ගය මිලියන 10,000ක් වෙන් කිරීමත් මාර්ග සංවර්ධන අතින්ද දෙවන්ත විප්‍රයක් කිරීමට මේ අයවැය ඉලක්ක කර තිබෙන බව පෙනී යනවා. ඊට අමතරව මහනුවර සංවර්ධන සඳහාත් විශාල මුදල් සම්භාරයක් වෙන් කර තිබෙනවා. මේකොටත් මහනුවර සංවර්ධනේ කෙරීගෙන යන වැප්ලක් හැටියට මම දකිනවා. වගේම 2025 වෙන විට ඒක පුද්ගල ආදායම ඩොලර් 5,000ක් දක්වා වැඩි කිරීම අරමුණින් ඉදිරිපත් කර ඇති මෙම අයවැය සෙමට ආරක්ෂාව සැලසීම සඳහා ආරක්ෂාංශය සඳහා විශේෂයෙන් ශ්‍රී ලංකා පොලිසිය ශක්තිමත් කිරීම සඳහාත් යෝජනා තිබෙනවා. ගොඩ ගැසී ඇති නඩු නිසා සිවිල් සමාජයේ කලකිරීමට පත්ව තිබෙනවා. ඒ සඳහා විශේෂ අධිකරණ පිවිටීමටත් මේ අය තුළින් යෝජනා කර තිබෙනවා. වගේම විශ්වවිද්‍යාල පද්ධතිය වැඩිදියුණු කිරීමට ජාත්‍යන්තර මට්ටමට ශ්‍රී ලාංකික විශ්වවිද්‍යාලයේ අධ්‍යාපනය දියුණු කිරීමට කර ඇති යෝජනාව ඉතාමත් වැදගත් එකක් හැටියට මම දකිනවා. එසේම පසුගිය වසරේ යෝජනා කර තිබූ පාස ශිෂ්‍යාවන්ට සෞඛ්‍ය රක්ෂණ ක්‍රමය සරසවි සිසුන්ටත් ලබා දීමට තීරණය කිරීමත් තවත් සිසුන් 3,000කට මහපල ශිෂ්‍යත්වය ලබා දීමට තීරණය කිරීමත් ඉතා වැදගත් තීරණවල හැටියට මම දකිනවා. වගේම විද්‍යාපීඨ ශිෂ්‍යාධාරයේ වැඩි කිරීම තවත් සාර්ථක අනාගතයක් උදෙසා කර ඇති යෝජනාවල ලෙස මම දකිනවා. එසේම සරසසි 3කට වෛද්‍ය පීඨ ඇති කිරීමට කර ඇති යෝජනාව ඉතාමත් අගය කළ යුතුයි කියලා මා සඳහන් කළ යුතුයි.
විනාඩියක් තිබෙනවා.
අයිද මට මිනි 10ක් තිබුණේ
නේ. මේක දැන් අවසාන කතිකුවත.
මම රජය පීඨයෙන් පසු රජයේ සේවකයන්ට රුපියල් 10,000කින් වැටුප් වැඩි කළා. විශේෂයෙන් විශ්‍රාමිකයන්ට ඔවුන්ගේ විශ්‍රාම වැටුප වැඩි කළා. මෙම අයවැය තුළින් අග්‍රහාර රක්ෂණ ආවරණය ලබා දීමට පිර ලබා දීම තවත් හොඳ පියවරක් හැටියට මම දකිනවා. තවත් කරුණක් මේ මතක කළ යුතුයි. සෑම පවුලකම නිවසක් ලබා නිවාසලාභී සමාජයක් බිහි කිරීමට යෝජනා කර ඇති අතර විශේෂයෙන් උතුරු නැගෙනහිර පළාත්වල පදිංචි වී සිටි සිටින ජනතාව යළිත් පදිංචි කිරීම සඳහා ප්‍රතිපාදන වෙන් කිරීම ගැන මා ඉතාමත්ම සතුටුපත් වෙනවා. ඒ අතරතුර විශේෂයෙන්ම මතක කළ යුතු දෙයක් තියෙනවා. උතුර නැගෙන පැති යුදමය තත්ත්වය යටතේ ඒ පළාත්වල පදිංචි සිටි මුස්ලිම් ජනතාව උතුර පළාතේ සිට පුත්තලමවැනි ප්‍රදේශවලට සිටින් යළිත් පදිංචි වීමට නිවාස සදා ලබා දෙන ලෙසයි. එම ඒ මුස්ලිම් ජනතාව මා පසුගිය කාලේ යාපනය ගිය අවස්ථාවේදී විශේෂයෙන්ම මම මෙවර අපේ නබිනායතුමාගේ උපන්දිනය යාපනයේ සැමරීමට අපි සංවිධානය කළ තියෙන ඒ සම්බන්ධව නිරීක්ෂණ කරන ගිය අවස්ථාවේදී මට මේ ජනතාව හමුවීමට අවස්ථාවක් ලැබුණා. එයාගේ ඉල්ලීමක් තිබුණේ එයට නැවත පදිංචි සඳහා නිවාස ලබා දීම ලෙසයි. ඒ සම්බන්ධව ඒ කාලෙම ග්‍රාමාත්තුමාට ඒ සම්බන්ධ දෙනව දුන්නා. ඉතාමත්ම සතුටපත් වෙනවා ඒ ජනතාව වෙනුවෙන් නැවත නිවාස සංකීර්ණයක් ඇති කිරීම සඳහා මේ ආයවේ තුලින් මුදල් වෙන් කිරීම සම්බන්ධව. ඒ වගේම මේ අධ්‍යාපන සම්බන්ධ පසේ කාලේ මම හිටපු අධ්‍යාපන අමාත්‍යතුමා බන්දුල ගුණවර්ධන මහත්මයා ඉතාමත්ම විචාරාත්මක ප්‍රකාශ කිහිපයක් කළා. නමුත් මම කිය යුතුයි ස්වභාවයෙන් පසුගිය කාලේ අපි කවුරුද දන්නවා මේ රටේ පළාත් සභා ක්‍රමය ස්ථාපිත වුණාට පසුව මේ පාසල් පද්ධතිය වෙනස් වුණා. ජාතික පාසල් සහ පළාත් පාසල් ගැන මේ පද්ධති දෙකක් වෙනස් වුණා. නමුත් මම පළාත් අමාත්‍යාංශයේ කටයුතු කරන නිසා මට දින අත්දැකීම් තුළ ඒ කාලේ අපිට පළාත් පාසල්වලට ලබා දෙන මුදල් හිඟකම නිසා අපිට පළාතේ හැම පාසලක් වගේම උදව්පකාර කරන්න බැරි තත්ත්වයක් ඇති තිබුණේ. නමුත් මේ රජයේ හොඳම පාසල් ළඟ පාසල් ගැන ව්‍යාපෘති නැත ඒ සංකල්පය දියත් කළාට පසුව විශේෂයෙන්ම ඒ බාධාව ඉවත් කළාට පසුව අද පළාත් පාසල් බොහොමේ බොහෝ කාලයක් තිස්සේ තිබිච්ච අඩුපාඩුකම් බොහොමයක් අද අවසන් කරන්න අපිට හැකි වෙලා
තියෙනවා. ඇමතුමා දැන් අවසන් කළා.
මිනිත්තුවක් දෙන්න. ඒ තුරින් අද අපේ පළාත්වල නම් අයිත අපේ පළාත්වල නැවේ අනිකුත් සිල්ව පළාත්වල අද බොහෝ ගුරු නිවාස ඒ වගේම ක්‍රීඩා පිටි ඒ වගේ අවශ්‍ය ගොඩනැගිලි ඒ වගේම වැසිකිලි වැසිලි පස්කම් ඒ වගේම ජලය විදුලිය මේ ආකාරයෙන් හැම දෙයක්ම සිදු වෙනවා. ඒ නමුත් පසුගිය කාලේ කිව්වා මේ මුදල් මේ භාවිතා කළ නැහැ කියලා. අපේ අධ්‍යාපන අමාත්‍යතුමා එක සඳහන් කළා. විශේෂයෙන්ම ඒ බිල් ගෙවීමේ කටයුතු සිදු වෙන්නේ මේ දෙසැම්බර් මාසේ. ඒ නිසා ඒ මා හිතන්නේ ගණන් හිලවල ඒ ගණන් එහෙම දැක්කට මා හිතන්නේ ඒ මුදල් අපිට පුළුවන් කරන් අපිට භාවිත කරන්න පුළුවන්කම ලැබුණා. මට කාලය
බොහොම ස්තුතියි ඇමතුමා. ගරු මුතුසිවලිංගම් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8යි.
சபைக்கு தமிழ் தலைமைதாங்க மங்கத்தவர் அவர்களே, என்னை பேச அனுமதித்த உங்களுக்கு எனது நன்றி. நிதியமைச்சர் கௌரவ மங்கள சமரவீர அவர்கள் கடந்த வாரம் இச்சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் சம்பள உயர்வு தொடர்பாகவோ ஏனைய சலுகைகள் தொடர்பாகவோ எந்த விதமான முன்மொழிவுகளும் முன்வைக்கப்படவில்லை. நாட்டின் எதிர்காலத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு அதற்கான அடித்தளத்திற்கு வித்திட்டுள்ளார். வித்திட்டதால் இவ்வரவு செலவு திட்டத்தை நான் வரவேற்கிறேன். அதேவேளை இந்த வரவு செலவு திட்டத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் வீடமைப்பு தொடர்பாகவும் தேயிலை தொழில் தொடர்பாகவும் சுருக்கமாக கூறப்பட்டது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலந்தொட்டு நமது உடலையும் உழைப்பையும் தேயிலை தோட்டங்களுக்கே அர்ப்பணித்து தேயிலை ரப்பர் ஏற்றுமதியை மேம்படுத்தி அதன் மூலமாக நாட்டுக்கு பெருமளவிலான நன்னிய செலவானியை பெற்றுக் கொடுத்து வருபவர்கள் இத்தோட்ட தொழிலாளர்களே ஆவர். பரம்பரையாக தாம் வாழும் தோட்டத்தையும் அதனை சார்ந்த சூழலையும் நம்பி வாழும் இவர்களின் வாழ்க்கையில் அண்மை காலமாக பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. முக்கியமாக அண்மை காலத்தில் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட ஒரு சில தீர்மானங்கள் காரணமாக தேயிலை தோட்டங்களில் புல் பூண்டுகள் அகற்றப்படவில்லை. தேயிலை மலைகள் துப்புரவு செய்யப்படுவதில்லை. இதனால் தோட்டங்கள் காடுகளாக மாறி வருகின்றன. தேயிலை செடிகள் அட்டை கதண்டு போன்ற பலவிதமான விஷப்பூசிகள் பரவி வருகின்றன. சில தோட்டங்களில் சிறுத்தைகள் கூட காணப்படுகின்றன. அண்மை காலமாக பல தோட்டங்களிலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். மரணங்களும் சம்பவித்துள்ளது. இதனால் இதுவரை தோட்டங்களை துப்புரவு செய்வதற்கோ எந்தவிதமான நடவடிக்கைகளும் தோட்ட கம்பெனியால் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை மலைகளில் தொழிலுக்கு செல்லவே அஞ்சுகிறார்கள். தேயிலை தொழிலை விட்டு வெளியிடங்களுக்கு வேலை செய்ய தேடி செல்கிறார்கள். இந்நிலை தொடருமானால் தோட்டங்களில் வேலை செய்வதற்கு தொழிலாளர் இல்லாத நிலை ஏற்படும். அதேவேளை அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியேறும் நிலையில் மக்கள் நிரந்தர விலாசமற்றவர்களாகவும் வாக்குரிமை மற்றும் ஏனைய உரிமையற்றவர்களாக அனாதைகளாக மாறக்கூடிய நிலை ஏற்படலாம். தோட்டத்தொழிலை நம்பி எமது சமூகம் சார்ந்த சுமார் 10 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே தோட்டத் தொழிலாளர்களின் இந்நிலை உணர்ந்து நல்லிணக்க அரசாங்கம் காத்திரமான நடவடிக்கையை உடனே மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது அமைச்சர் பதவிகளை வகிப்பவர்கள் கடந்த 30-40 வருடங்களுக்கு எந்தவிதமான வசதிகளும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் தற்பொழுதுதான் சகல வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படுவதாகவும் கூறி வருகிறார்கள். தோட்டத் தொழிலாளர்களுக்கு தனி வீட்டு அழகுகள் தற்போதுதான் கிடைப்பதாகவும் கூறிக்கொள்கிறார்கள். இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போன்றாகும். அமரர் ரஞ்சன் விஜயரட்ன பெருந்தோட்ட அமைச்சராக இருந்த காலத்தில் நுவரெலியா லபுக்கலை தோட்டத்தில் முதன் முதலாக தனி வீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. எமது தலைவர் அமரர் சௌமூர்த்தி தொண்டமான் அமரர் சந்திரசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக இருந்த காலத்திலும் தனி வீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து கௌரவ ஆரம்பந்தொண்டமான் மற்றும் நான் அமைச்சராக இருந்த காலங்களில் கிட்டத்தட்ட 35,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இதை யாரும் மறுக்க முடியாது. தற்போதுள்ள சூழ்நிலையில் ஆங்காங்கே 20-30 வீடுகளை மாத்திரம் அமைப்பதன் மூலம் எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை. தற்போதுள்ள பெரும்பாலான கிராமப்புற தோட்டங்களில் சிறு தோட்டங்களில் எமது சமூகத்தைச் சார்ந்த மக்கள் எந்தவிதமான சலுகைகளும் உரிமைகளும் அற்ற நாட்டு கூலிகளாக கொத்தடிமைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். பெருந்தோட்டங்களில் சிறு தோட்டங்களாக பகிரப்படும் நடவடிக்கைகளை எதிர்பார்த்து சில அரசியல்வாதிகள் முதலைகளைப் போல் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தோட்டங்கள் பகிரங்கப்படுத்த பொழுது அதை எமக்கு சாதகமாக கொண்டு சிறு தோட்டங்களை கையகப்படுத்தி அங்குள்ள தொழிலாளர்களை பயன்படுத்தி தேயிலை தோட்டங்களை மூலம் செல்வந்தர்களாக கனவு காண்கிறார்கள். இதற்கு எமது சமூகத்தைச் சார்ந்தவர்கள் தலைவர்கள் இடமளிக்கக்கூடாது. தோட்டத் தொழிலாளர்கள் பரம்பரையாக பல வருடங்களாக தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்து அது தொடர்பாக அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் பெற்றுள்ளார்கள். எனவே தோட்டங்கள் பகிரப்படும் பொழுது அவை தொழிலாளர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் அரசாங்கம் பெருந்தோட்டங்களில் வீடுகளை அமைக்கும் பொழுது இது சகல வசதிகளும் கூறிய கிராமமாக அமைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு விதிமுறையை உருவாக்கி முறையான திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் முழு தோட்டத்துக்கும் பொருத்தமான இடங்களில் வீடுகளை அமைத்து பழைய லயன் காமரா முறையை ஒழிப்பதற்கு மூலமாக மக்கள் கிராமமாக வாழ வழிவகுக்க வேண்டும். தற்பொழுது போல் பல ஆயிரம் குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவகர் என்ற நிலை இல்லாமல் ஒவ்வொரு கிராமமும் ஒரு கிராம சேவகர் பிரிவாக அமைந்தால் அதன் மூலமாக மக்கள் தமது சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எமது சமூகத்தைச் சேர்ந்த சிலர் நாமும் நமது மூதாதையினரும் கடந்து வந்த பாதையை மறந்து பேசுகிறார்கள், செயற்படுகிறார்கள். கடந்த 30-40 வருடங்களுக்கு முன் எமது சமூகம் இருந்த நிலையை தொடர்ச்சியாக தொடர்ந்திருந்தால் இன்று இந்த பாராளுமன்றத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்கள் எப்படி அமைந்திருக்க முடியும்? எனவே கடந்த 30-40 வருடங்களாக இருந்த தலைவர்கள் எந்த உரிமையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று இவ்வாறு கூற முடியும். அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அயராது உழைப்பினால் அர்ப்பணிப்பினாலே இந்திய வம்சாவளி சமூகம் இன்று இந்நிலைக்கு உயர்ந்துள்ளது. இதனை யாராலும் மறுக்கவும் முடியாது, அளிக்கவும் முடியாது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் தனி ஒரு மனிதனாக தனித்து நின்று நாம் இன்று அனுபவிக்கும் அரசியல் சமூக உரிமைகளை அனைத்தையும் பெற்றுத்தந்துள்ளார் என்பதை நாடு மாத்திரமல்லாமல் முழு உலகம் அறியும். தமிழ் சமூகம் வாழும் நாடுகள் அனைத்தும் இவரது வழியை பின்பற்றி உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உலகறிந்த உண்மை. தலைவர் தொண்டமானவர் காலத்திலே தோட்ட மக்களின் கல்வி, தொழிற்கல்வி, கலாச்சாரம், விளையாட்டுத்துறை என பல திட்டங்களை உள்நாட்டு வெளிநாட்டு அரசாங்கங்கள் நிதியுடன் அபிவிருத்தி செய்ததால் எமது பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டவிதி விதிமுறைக்கு ஏற்றவாறு அவரின் பெயரில் நிர்மாணிக்கப்பட்ட இவ்வாறான அமைப்புகளுக்கு அவரின் பெயரிடப்பட்டதை இன்று உள்ள அரசியல்வாதிகள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். அரசியல் சேவையை மக்கள் மறந்துவிட ஆனால் அவரின் தொண்டமான அவர்களின் சேவையை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்வது நல்லதென நினைக்கிறேன். எனக்கு அனுமதி கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
போமே ஸ்துதி. கரு காவிந்த் ஜெயவர்தன வந்துட்டுமா?
மகிதாண்ணே உபத்துமா மூலாசனை இன்ன முகத்தேதி மங்கள சமரவீர கரு அமத்துமாகி முதல் அமத்துமாகி மங்கள அயவய பிலிபந்தவ வச்சன கீப்பையாக கதாக்கரான்னட்ட අවස්ථාව ලැබීම භාග්‍යයක් හැටියට සලකනවා. මයිතන්නේ ගරු සභාපතිතුමනි, අපේ දිස්ත්‍රික්කෙන ඉන්න පොඩක් වැඩිපුර කාලෙදී මයිතන්නේ මේ අපේ යහපාලන ආණ්ඩුව බිහි කරලා තුන්වෙනි අයවැය තමයි දැන් අපි විවාද කරමින් සාකච්ඡා කරමින් සිටින්නේ. විශේෂයෙන්ම මීට අවුරුදු දෙකකට කලිනුත් ගිය අවුරුදුත් අපි හිටපු මුදල් ඇමති තුමා රවි කරුණානායක ඇමතිතුමා අගේ අයවැය බිඳක් ආවර්ජනය කරන්න මතක් කරන්නට මේක මොහොතක් කරගන්න. මහිතන්නේ මේ රටේ වැඩ කරන අහිංසක ජනතාව විශේෂයෙන්ම රාජ්‍ය සේවකයන්ගේ කවදාවත් නැති විදියට රුපියල් 10,000ක මුදල් වැඩි කරලා, එවැගේම ඖෂධ මිල 50%කින් අඩු කරලා, එවැගේම ඩීසල් පෙට්‍රල් ගෑස් මිල අඩු කරලා, එවැගේම සමෘද්ධිය වැඩි කරලා, එවැගේම විශ්‍රා වැටුම වැඩි කරලා, මහපොළ වැඩි කරලා මේ රටේ සංවර්ධනයට පැවැත්මට මේ රටේ ජීවත්වන ජනතාවගේ අභිවෘද්ධිය තකා අතිගරු ජනාධිපතිතුමත් ගරු අග්‍රාමාත්‍යතුමත් ප්‍රමුඛකට ගත් මේ යහපාල නාණ්ඩුව අවුරුදු දෙකක් මේ රටේ ජනතාවට සහන් ලබා දුන්නා. මම ඉතාමත් කෙටි සහන ප්‍රමාණයක් විතරයි කිව්වේ ගරු සභාපතිතුමනි. මං හිතන්නේ මේ රටේ ජනතාව දන්නවා, එවැගේම භුක්ති විඳිනවා මේ යහපාලන ආණ්ඩුවෙන් ලබා දුන්න ඒ සහන. ඒ සහන ලබා දුන්නේ හොරකම, වංචාව, දූෂණය, අක්‍රමිකතා සියල්ලක්ම නතර කරලා, අවම කරලා, ඒ වගේම මේ රටේ අනවශ්‍ය වියහියදම් කප්පාදු කරලා කපලා දාලා මේ රටේ ජනතාවට මේ ප්‍රතිලාභ ලබන්නට අවකාශය ලබා දුන්නා. ඒකත් එක්කම අපි මේ ආණ්ඩුව ලබා ගද්දී රුපියල් බිලියන 9,000ක නැත්නම් ට්‍රිලියනයක මේ රට ණය උගුලක පටලවලා එක පුද්ගලයෙක් ලක්ෂ 5ක ණයකාරයෙක් බවට පත් කරලා මේ යහපාලන ආණ්ඩුව අපි ලබා ගද්දී ඒ අභියෝගයත් අරගෙන තමයි අපි මේ ආණ්ඩුව ලබා ගත්තේ. එහිදී ඒ අභියෝගය විශේෂයෙන්ම මංගල සමරවීර මැතිතුමාටත්, එරාන් වික්‍රමරත්න මැතිතුමාටත්, ඒ දෙවලටත් මේ අභියෝගය තියෙනවා. ඒ අභියෝගයෙන් ජය ගන්න මේ රටේ නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කරලා ගරු සභාපතිතුමනි, එවැගේම අපනයන ආර්ථිකයක් ඇති කරලා මේ රටට මුදල් එන ක්‍රමවේදයක් අපි නිර්මාණය කරන්නට ඕන. ඒත් එක්කම මේ අයවැයදී මම දැකපු කාරණා කීපයක් තියෙනවා. මේ අයවැය අදටවත් එහෙම නැත්නම් හෙටටවත් හදපු අයවැයක් නෙමේ ගරු සභාපතිතුමනි. මංගල සමරවීර ඇමතිතුමත්, එරාන් වික්‍රමරත්න ඇමතිතුමත්, අතිගරු ජනාධිපතිතුමා සහ අපේ අග්‍රාමාත්‍යතුමාගේ මග පෙන්වීම යටතේ මේ හදලා තියෙන අයවැය අපේ රටේ උපන් නූපන් දරුවන්ගේ, මේ රටේ අනාගතය ජයග්‍රහණය කරන්න පුළුවන්, සුරක්ෂිත කරන්න පුළුවන් අයවැයක් බවට පත් වෙනවා. ඒකට හේතු සාධක ගණනාවක් තියෙනවා. විශේෂයෙන්ම මම දැක්ක කතික ගණනාවක් වා මේක නීල හරිත අයවැයක් කියලා. ඒ වගේම අපේ රටේ පාරිසරික ප්‍රශ්න ගැටලුත් එක්ක ඔබ දන්නවා ගම් වතුරට අපේ රට පත් වුණා. මුළු මහත් කොළඹින් 50%ක් යට වුණා. අපේ දේපල, ඒ වගේම ගෙවල් දොරවල් සමහරක් අයට අයිමි වුණා. ඒ වගේම පෑවිල්ල සහ නියඟේ ඇති වුණා. අනුරාධපුර පොළොන්නරුව දිස්ත්‍රික්කවල අදටත් වගා කටයුතු කරගන්න බැරුව අපේ ආර්ථිකය කඩා වැටලා තියෙනවා. ඒ වගේම කොළොන්නාවේ කුණුකන්ද කඩාගෙන වැටුණා. ජනතාව, මම හිතන්නේ අපේ විශේෂයෙන්ම කොළොන්නාවේ කුණුකන්ද ආශ්‍රිත හිටපු ජනතාව, ගම්වල හිටපු මිනිස්සු 40%කට වැඩි ප්‍රමාණයක ජීවිත අහිමි වුණා. ඒ වගේම ඩෙන්ගු ආසාදනය වැඩි වුණා. ඒත් එක්කම නාය ගිහිල් අරණායක ජනතාවට ඔවුන්ගේ ජීවිත නැති වුණා. එහෙමනම් මේ අයවැය හරහා මං හිතන්නේ අනාගතය සුරක්ෂිත කරන්න පුළුවන් අඩි පියවර කීපයක් අරන් තියෙනවා. ඒකදී අපි දැක්ක ගම් වතුර පාලනය කිරීම සඳහා රුපියල් මිලියන 4,900ක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම අපද්‍රව්‍ය කළමනාකරණය සඳහා රුපියල් මිලියන 3,000ක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම කාබන් බද්දක් නියම කරලා තියෙනවා. ඒ වගේම සූර්ය බලශක්තිය නිෂ්පාදනය කරන්නට අවශ්‍ය කරන ඒක පුළුල් කරන්න අවශ්‍ය කරන වැඩපිළිවෙල සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම විදුලියෙන් ධාවනය වෙන බස් රථ, විදුලියෙන් ධාවනය වෙන ත්‍රීරෝද රථ හඳුන්වා දීලා තියෙනවා. ඒත් එක්කම ගරු සභාපතිතුමනි, අපි දන්නවා මේ සියල්ලක්ම කරද්දී අපේ 51%ක් ඉන්නේ කාන්තාවන්. මේ කාන්තාවන්ට සාධාරණත්වයක් ඉෂ්ට කරන් ඔවුන්ගේ ස්වයන් රැකියා ඉදිරියට කරගෙන යන, ඔවුන් කරන දේවල් වලට යම් කිසි ආයෝජනයක් කරගන්නට අවශ්‍ය කරන ණය පාසුකම් ලබා දෙන්නට මේ ආණ්ඩුව, ඒ වගේම මේ අයවැය තීරණය කළා තියෙනවා, යෝජනා කළා තියෙනවා. ඒ වගේම අපේ රටේ අනාගතයේ බවට පත් වෙන්නේ අපේ රටේ දරුවන්. අපේ රටේ තරුණ පරපුර. එහෙමනම් අවුරුදු 13ක අනිවාර්ය අධ්‍යාපනය ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ සංකල්පයක් හැටියට මම විශ්වාස කරනවා මේවර අයවැයට ඒක ඉදිරිපත් කරලා තියෙනවා ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම මේ ලෝකය දැන් තාක්ෂණයත් එක්ක තමයි ඉදිරියට යන්නේ. විශේෂයෙන්ම අද ලෝකයේ පොඩි වෙලා තියෙනවා. ඒ තමයි අන්තර්ජාලයත් එක්ක මේ අපි අපි අපේ කාලය වැඩි හරියක් ගත කරන්න එක්ක දුරකතනේ අන්තර්ජාලයේ සැරිසරමින් එහෙම නැත්නම් මේ සෝෂල් මීඩියා සමාජ මාධ්‍ය හරහා ඉතින් Facebook YouTube Google එකත් එක්ක තමයි අපි ඉදිරියට යන්නේ. ඒකත් එක්ක අද ලෝකේ ජයග්‍රහණය කරන්න පුළුවන් ජාත්‍යන්තරයේ මට්ටමේ විශ්වවිද්‍යාල ඇති කරන්නට මේ මේ වෙනකොට මේ අයවැයෙන් ඉදිරිපත් කරලා තියෙනවා යෝජනා කරලා තියෙනවා. ඒත් එක්කම ගරු සභාපතිතුමනි අනිත් කාරණාව මම දකින්නේ අපිට අධ්‍යාපනය වගේම සෞඛ්‍ය සම්පන්න පිරිසක් මේ රටේ ඉන්නට ඕන. අපි දන්නවාද අපේ රටේ බහුතරයක් ඉන්නේ වකුගඩු රෝගීන්, ඒ වගේම දියවැඩියා රෝගීන්, ඒ වගේම හෘදයාබාධ වලින් පෙන්න රෝගීන්, මේ සියල්ලක්ම බෝ නොවන රෝගයන් හැටියට තමයි අපි දකින්නේ. ඒකෙන් මම කාලය සීමිත නිසා එක මේ අයවැය ඉදිරිපත් වෙලා තිබුණු එක කාරණයක් මේ මොහොතේදී සාකච්ඡා කරනවා. මං හිතන්නේ දියවැඩියාව සඳහා පෙළඹිලා තියෙන එක හේතුවක් තමයි සීනි. එයිදී අපි තේකට සීනි ටිකක් දාන්න නැතුව ගරු සභාපතිතුමනි බිව්වට අපි බොන අනිත් පැණි බීමවල විශේෂයෙන්ම පැකට් වල බෝතල් වල එන පැණි බීමවල සීනි ප්‍රමාණය කොච්චරක්ද කියන එක පැහැදිලිව කොහෙවත් සටහන් වෙලා නැහැ. එහෙමනම් සීනි හැම ග්‍රෑම් එකකම 150ක බද්දක් නියම කරලා තිනවා. මං හිතන්නේ ඉතාමත් වැදගත් මං හිතන්නේ පූර්වාදර්ශයක් මුළු මහත් ලෝකෙටම. මං හිතන්නේ ගරු මුදල් ඇමතුමත් නියෝජ රාජ්‍ය මුදල් ඇමතුමත් මේකට හොඳ අවධානයක් යොමු කරලා තියෙනවා. මේ රටට පමණන්නේ මුළු මහත් ලෝකෙටම හොඳ ආදර්ශයක් හැටියට අපි දකිනවා. මම දැක්කා අපේ අතිගරු ජනාධිපතිතුමත් මයිලෝ පැකට් එකක් අරගෙන කියනවා මේකේ සීනි තියෙනවා, මේක දරුවෝ බීලා මවුන්ට දියවැඩියාව හැදෙන්න පුළුවන්, මේකේ මෙච්චර ප්‍රමාණයක් සීනි තියෙනවා කියලා අපේ අතිගරු ජනාධිපතිතුමත් කියනවා. එහෙමනම් අද එතෙන්ට මේ රට පත් වෙලා තියෙන්නේ. එහෙමනම් එතනින් මේ රට බේරගන්නට අවශ්‍ය කරන නීති සම්පාදනය කරන යාන්ත්‍රණයක් බවට අද මේ අයවැය පත් වෙලා තියෙනවා කියන එක මතක් කරන්නට ඕන. සමහරක් අය විශ්වාස කරන ඇති මේ අයවැයෙන් හාල් මැස්සෝ සීනි අඩුවෙයි, ඒ වගේම පඩි වැඩි වෙයි එහෙම කියලා තමයි අයවැයක් ඒගොල්ලෝ සමහරක් අය ගණන් මිමි බලන්නේ. ඔවුන්ගේ මානසික මට්ටම තමයි ඒ කියන්නේ. නමුත් මේ අද අපි ඉදිරිපත් කරලා තියෙන අයවැය මුළු මහත් රටේ ආර්ථිකය ශක්තිමත් කරන්, මුළු මහත් රටේ අනාගතය ශක්තිමත් කරන්, මේ රටේ නීති සම්පාදනය කරන්නට පුළුවන් අයවැයක් බවට පත් වෙනවා. මේ මොනව කරන්නත් අපි දන්නවා මේ රටේ අද අපි මේ ආර්ථිකය නංවන්න උත්සාහ ගද්දී අවුරුදු 20ක් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාලත් ඒ වගේම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයත් ආණ්ඩු කරලා මේ රටේ ආර්ථිකය අදගෙන ගියේ වලපල්ලට. අද මේ රටේ ආර්ථිකය නංවන්නට අපි දැඩි වෙහෙසක් දරන්නට ඕන ගරු සභාපතිතුමනි. ඔබ දන්නවා මේ රටේ ආර්ථිකය මේ තරම් දූෂිත අක්‍රමිකතා නිසා තමයි මේ ආර්ථිකය පල්ලෙහාට වැටුනේ. එදා රාජ්‍ය දේපල රාජ්‍ය සම්පත් මංකොල්ල කෑවා. මහින්ද රාජපක්ෂ හිටපු ජනාධිපතිවරයාගේ කල්ලිය ඒ පවුලේ අය ඒ මැති ඇමතිවරු අපේ රටේ අහිංසක ජනතාවගේ මුදල් හම්බ කරගෙන ඔවුන්ගේ චාක් වලට දාගත් අද රටේ ජනතාව ගැන කතා කරන ඔවුන් වේදනාවෙන් කතා කරන ඔවුන් එදා ඔවුන්ට බලේ තියෙද්දී ඒ ජනතාවගේ මිල මුදල් සහ දේපල තමයි හොරගම් කරේ. හැබැයි අපි එකක් කියනවා ගරු සභාපතිතුමනි, අපිට ඇඟිල්ල දික් කරා ඇයි මේ හොරු අල්ලන්න ප්‍රමාද කියලා. මම බොහොම ආඩම්බරෙන් කියනවා මේ වෙනකොට ඇන්ටි කරප්ෂන් හයිකෝට් එකක් අපි මාස 3කින් ස්ථාපිත කරනවා කියන එක අපි පැහැදිලිව කියනවා. මේක කැබිනට්ටුවෙන් අනුමත වෙලා තියෙන්නේ. ඒ කියන්නේ ඒ විතරක් නෙමෙයි මේ හොරකම් කරපු දේශපාලඥයන්ව අද උසාවියට ගෙනියන වැඩපිළිවෙල අපි පුළුවන් තරම් ඉක්මනින් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් නීති සම්පාදනය කළේ ක්‍රියාත්මක කරන එක පැහැදිලිව අපි කියනවා. ඒ විතරක් නෙමෙයි රජයේ අධිනීක්ෂ නීතිඥයන් 100 දෙනෙක්ට පත්වීම් ලබා දෙනවා. දැනට ඉන්නේ 118යි. ඒ කියන්නේ 218ක් බවට පත් වෙනවා. නීතිපති දෙපාර්තමේන්තුවට මේ වෙනකොට ලිපිගොනු 92ක් ලබා දීලා තියෙනවා. ඒක පුළුවන් තරම් ඉක්මනට ක්‍රියාත්මක කරන්න නඩු පවරන්න අවශ්‍ය කරන නිලධාරීන්ගේ හිඟයක් තියෙනවා. ඒ හිඟයත් අපි පියවනවා. මේ රටේ ජනතාවට ජනවාරි 8 වෙනිදා අපි පොරොන්දු වෙච්ච පොරොන්දුව අපි ඉෂ්ට කරලා මිසක් මේ අවුරුදු දෙක අපිට ලැබිලා තියෙන ඊළඟ අවුරුදු දෙක අපි ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ කියමින් මගේ වචන ස්වල්පව අවසන් කරන ඔබ සියලු දෙනාට බෙහෙවින් ස්තුතියි.